الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين هم لأماناتهم وعهدهم راعون وقال النبي عليه الصلاة والسلام أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்றாருளாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்கி வைத்திருக்கிறான். மனிதர்கள் யாரும் வாழாத தனி தீவிலோ அல்லது தனி காட்டிலோ மனிதர்களால் வாழ்வது சிரமம். மிக சின்ன ஒரு பெர்சன்டேஜில் ஒரு சிலர் சில தீவுகளிலேயும் காடுகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அதிகமான மனிதர்கள் மனிதர்களுடன் சேர்ந்து இணைந்து தான் வாழ வேண்டும். அவ்வாறு இணைந்து வாழக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், மனக்கசப்புகள் ஏற்படும், கோப தாபங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இந்த நேரத்தில் விசேஷமாக இஸ்லாமியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பேசியிருக்கிறான். அதில் ஆக முக்கியமான ஒன்று, விசேஷமாக இஸ்லாமியர்களிடம் அமானிதத்தன்மை, நம்பிக்கை, நாணயம், நேர்மை அது இருக்க வேண்டும். அது முஸ்லிம்கள்ட்ட மாத்திரமல்ல உலகத்திலுள்ள எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான ஒன்றுதான் அமானிதம் பேணுதல். இந்த அமானிதம் பேணுதலை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்களில் பேசுகின்றான். எவ்வளவு முக்கியமான ஒன்று என்றால், இந்த அமானிதம் என்பதை அல்லாஹ் படைத்து வானங்கள், பூமிகள், மலைகளிடம் வினவினான், நான் ஒரு அமானிதத்தை உங்களிடம் தந்தால் சுமக்க முடியுமா என்று. வானமும் பூமியும் மலைகளும் மறுத்தும் நிராகரித்தும் பயந்தும் விட்டன. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், இன்ன அரதுனல் அமானா அல சமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்ஸான். உங்களால் அமானிதத்தை சுமக்க முடியுமா என்று வானங்களிலேயும் பூமிகளிடத்திலேயும் மலைகளிடத்திலேயும் நாம் வினவினோம். ஆனால் அவைகள் மறுத்ததோட பயந்தும் விட்டது. வஹமலஹல் இன்சான், மனிதன் அதை சுமந்து விட்டதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான். இன்னும் பல இடங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அமானிதத்துடைய அவசியத்தை பற்றி பேசியிருக்கிறான். சூரத்துல் முஃமினூன்ல ஆரம்ப ஆயத்துகள்ல முஃமினீன்கள்ட்ட விசுவாசிகள்ட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசி கொண்டு வருகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாஇலூன். மூமினானவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். தன்னுடைய தொழுகையில் ஹுஷு ஹுதுவுடன் பயபக்தியுடன் இறையச்சத்துடன் தொழுவார்கள். ஜகாத்தை பேணுதலாக கொடுப்பார்கள். வீணான காரியங்களிலிருந்து தவிந்து கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்து அல்லாஹ் பின்னால கூறுகின்றான், வல்லதீனஹும் லி அமானாதிஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். அவர்கள் தன்னுடைய அமானிதங்களையும் வாக்குறுதிகளையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முஸ்லிம் என்றால் நம்பகத்தன்மை வர வேண்டும், நம்பிக்கையும் நாணயமும் நேர்மையும் வர வேண்டும். சில நேரங்களில் முஸ்லிம்கள் மெஜோரிட்டியாக பெரும்பான்மையினராக சகல பலம் உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த பலத்தை மிஸ்யூஸ் பண்ணி அமானிதத்திற்கு மாற்றமாக நடக்க அனுமதி இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்காவை மக்காவை வெற்றி கொள்கின்றார்கள் ஹிஜ்ரி 8ல. கிட்டத்தட்ட மக்காவிலே உள்ள அநேகமான இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் ஒன்று இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள் அல்லது மக்காவிலிருந்து பல ஊர்களுக்கு விரண்டோடி சென்று விடுகிறார்கள். இன்னும் சிலர்கள் பயத்தினால தன்னுடைய வீடுகளுடைய கதவுகளை மூடி பயத்துடன் அச்சத்துடன் வாழ்ந்திருந்த அந்த நேரத்தில் நபி அவர்கள் பைத்துல்லாவுக்கு வந்து காபத்துல்லாவுக்கு வந்து உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடியவர்கிட்ட தான் பைத்துல்லாவுடைய சாவி இருந்தது. நபி அவங்க கேட்கிறாங்க, பைத்துல்லாவுடைய சாவிய தாங்க. அந்த நேரத்தில் ஹதரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுடைய சிறிய தந்தை, அவர்களுடைய குடும்பத்தினர்தான் சிக்காயா ஹாஜிமார்களுக்கு தண்ணீர் புகட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. நபி அவர்கள் உஸ்மான் இப்னு அபி தல்ஹா சாவியை கேட்ட நேரத்தில் ஹதரத் அப்பாஸ் ரழியல்லாஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த சாவியையும் எங்கள்கிட்ட தந்திருங்களேன். ஹாஜிமார்களுக்கு நீர் புகற்ற பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பைத்துல்லாவுடைய சாவியை தந்தா அது ரொம்ப கண்ணியமாக இருக்கும் என்று இவர் சொன்னதோடு அவர் தன்னுடைய கையை பொத்தி கொண்டுட்டாரு. கொடுக்க முன்வரல்ல, மீண்டும் கேட்கிறார்கள், கொடுப்பதற்கு முன் வருகிறார். ஹஜ்ரத் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அப்படி சொன்னவுடன் கையை பொத்திக் கொள்கின்றார். மூணாவது முறை நபி அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான், அந்த சாவியை தாங்க, அல்லாஹுடைய பாதுகாப்புல அமானிதத்துடன் இந்த சாவியை தாங்கன்னு சொல்லி நபி அவர்கள் பைத்துல்லாவுடைய சாவியை எடுத்து அந்த காபத்துல்லாவுக்கு உள்ளே சென்று விட்டு திரும்பி வருகிறார்கள். வரும் பொழுதே இந்த குர்ஆனுடைய ஆயத் இறங்குகின்றது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான், அமானிதங்களை அவர் அவர்களுக்குரிய யாரு பொறுப்பாக இருக்கிறார்களோ தகுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட ஒப்படைத்து விடுங்கள். சில சரித்திர ஆசிரியர்களுடைய கருத்து, பைத்துல்லாவுக்கு உள்ள காபத்துல்லாவுக்கு உள்ளே நபி அவர்கள் இருக்கும் பொழுது இந்த ஆயத் இறங்கியதாகவும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஆயத் இறங்கியவுடன் நபி அவர்கள் பைத்துல்லாவுக்கு வெளியில வந்தவுடன் ஹதரத் உஸ்மான் இப்னு அபி தல்ஹாவை அழைத்தார்கள். யா உஸ்மான், ஹாக்கி ஹாலிதன் தாலிதா, இதோ நீங்க தந்த ஷாவி, இது கியாம நாள் வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மக்காவையே வெற்றி கொண்டாச்சு, ஆட்சி அதிகாரம் நபி அவர்களுடைய முஸ்லிம்களுடைய கைகள்ல, ஆனால் ஷாவி அவர்கள்ட்ட இருக்குது. பலவந்தமாக நபி அவர்கள் ஷாவியை எடுக்கல. ஆரம்பத்தில் சொன்னார்கள், அமானித தன்மையுடன் தாங்க, நம்பக தன்மையுடன் தாங்க, திருப்பி தருகிறேன். குர்ஆனுடைய ஆயத்தும் இறங்கியவுடன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷாவியை கொடுக்கிறார்கள். சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று வரைக்கும் பைத்துல்லாவுடைய ஷாவி அந்த குடும்பத்திடத்தான் இருக்குது. வருடத்தில் ஒரு முறை ரெண்டு முறை பைத்துல்லாவை திறப்பார்கள். திறக்கிற நேரத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்கள் தான் சாவி எடுத்துக்கொண்டு வந்து பைத்துல்லாவை திறந்து கொடுத்து விட்டு முடியதற்கு பின்னால் சாவியை கொண்டு போவார்கள். ஏன் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹாக்கி ஹாலிதா தன் தாலிதா, இதோ இந்த சாவியை தொடர்ந்து கியாமனால் வரைக்கும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல இன்னும் ஒரு வரலாறை அல்லாஹ் கூறுகின்றான். ஹஜரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல இடங்களில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். குர்ஆன்ல யாருடையாவது ஒரு தடவை ஒரு பெயர் வருவதும் அது மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் ஹதரத் மூசா, ஹதரத் இப்ராஹிம், ஹதரத் யூசுப் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் போன்றவர்களுடைய பெயர்கள் குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தியிருக்கிறான். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்த மிக முக்கியமான ஒரு பண்பு தான் அமானித தன்மை, நம்பகத்தன்மை, நாணயமாக நேர்மையாக நடக்கக்கூடிய அந்த பண்பு. அவர்கள் ஈஜிப்டிலிருந்து மதியன் என்று சொல்லக்கூடிய ஜோர்டான் இருக்குது அந்த மதியன் பகுதிக்கு வருகிறார்கள். பல நாட்களாக நடந்து அவர்கள் பல அதாவது பெரிய தாகத்துடன் காலில் வழி ஏற்பட்டு மதியனுக்கு வந்து ஒரு தண்ணீர் தடாகம் ஒரு கிணற்றுக்கு பக்கத்திலே வந்து அமைதியாக அமர்கிறார்கள். அங்கே ஒரு சிலர் தன்னுடைய ஆடுகளுக்கு நீரை புகட்டி கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பெண்மணிகள் ஓரமாக அமர்ந்திருந்தார்கள். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் கேட்டார்கள், மா கத்துபுக்குமா, என்ன நீங்க ஓரமா நீங்க தனியா இருக்கிறீங்க, மா கத்துபுக்குமா? அந்த ரெண்டு பெண்மணிகளும் சொன்னார்கள், காலதாலா நஸ்கி ஹத்தா யுஸ்ரர்ஆ வ அபூனா ஷைஹும் கபீர். இந்த ஆண்கள் எல்லாம் அவர்களுடைய ஆடுகளுக்கு நீர் புகட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் எங்களோட ஆடுகள் கலந்து விடாமல் நாங்க எங்களோட ஆட்டு மந்தையே தனியா வைத்திருக்கிறோம். இவர்கள் எல்லோரும் இங்கிருந்து போனதற்கு பின்னால்தான் நாங்க எங்களோட ஆட்டு மந்தைக்கு நீர் புகட்டோனும். நாங்க இங்க வந்ததற்குரிய ரீசன் காரணம், ஓ அபூனா ஷேகுன் கபீர், எங்களோட வாப்பா ரொம்ப வயசாளி, வயோதிபம், அவரால் வர முடியாது, அதனால தான் நாங்க இந்த ஆட்டு மந்தைகளை எடுத்து கொண்டு வந்தோம். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு கிணறு மூடப்பட்டிருக்குது, பெரிய ஒரு பாறாங்கல்லை மேலால வைத்து. ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் தட்டம் தனியாக அந்த கல்லை அகற்றுகின்றார்கள். தஃப்ஸீர்ல வருது, பத்து ஆண்கள் சேர்ந்தாலும் தூக்க முடியாத ஒரு பாறாம் பெரிய கல். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த கல்லை அகற்றி விட்டு அந்த ரெண்டு பெண்மணிகள்கிட்ட சொன்னார்கள், இப்பொழுது நீங்க உங்களோட ஆட்டு மந்தைகளுக்கு நீரை புகட்டுங்கன்னு சொல்லி ஒரு ஓரமாக ஒதுங்கி அல்லாஹிடத்தில் சொல்கின்றார்கள், இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ், நான் நீ இப்ப எதை எனக்கு எந்த கைரை தந்தாலும் அதற்கு தேவையானவனாக இருக்கிறேன். நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அப்பொழுது குடும்பமும் இல்ல, வீடும் இல்ல, வருமான உண்ணுவதற்கு உடை அதாவது மற்ற எந்த வாழ்வாதாரங்களும் அந்த நேரத்தில் இல்லை, எல்லாம் தேவை. சொன்னார்களே, அல்லாஹ், நீ எதை எனக்கு தந்தாலும் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் என்று கூறிவிட்டிருக்கிறார்கள். அந்த ரெண்டு பெண்மணிகளும் தன்னுடைய தந்தை யாரு, ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட போய் விடயத்தை சொல்லிவிட்டு கூறுகிறார்கள், தந்தை அவர்களே, நீங்க கூலிக்கு ஆள் தேடிக்கொண்டிருக்கிறீங்க, அதனால் இப்படி ஒரு நபரை நாங்க சந்தித்தோம், அவரை நீங்க கூலிக்கு எடுங்க, அவரை நீங்க கூலிக்கு அமர்த்தினீங்க. அவர்கிட்ட மிக முக்கியமான ரெண்டு பண்பு, இன்ன ஹைர மனிஸ்தல் கவியுல் அமீன், நீங்க அவரை கூலிக்கு உங்களோட வச்சுக்கொண்டீங்கண்டா. ஒன்று, அவர் கவி, ரொம்ப பலமானவர், பத்து பேர்களால் சேர்ந்து தூக்க முடியாத பாறாங்கல்ல தூக்கினாரு. அமீன், நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர், நேர்மையானவர். எந்த அளவுக்கு தஃப்ஸீர்கள் வருது. இப்பொழுது அந்த ரெண்டு பெண்மணிகளை அவர்களுடைய தந்தை ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அனுப்பி வைத்தார்கள், நீங்க அவரை கூட்டிக் கொண்டு வாங்க. இந்த பெண்மணி வந்து சொன்னார்கள், எங்கட வாப்பா, இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா சகைதலனா, நீங்க எங்களுக்கு நீர் புகட்டி நீங்க அதற்கு கூலி தருவதற்காக எங்களுடைய தந்தை உங்களை அழைக்குகின்றார் என்று அழைத்து போற நேரத்தில் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த பெண்ணிட்ட சொன்னாங்க, நீங்க முன்னால போய் நான் பின்னால வாரது அவ்வளோ நல்லது இல்லை, ஆண்களுக்கு அழகில்லை, பெண்களுக்கு பின்னால போறது. நான் முன்னால போறேன், நீங்க பின்னால என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. எங்கேயாவது திரும்பணும்டா வலதுண்டா வலது பக்கத்துக்கு ஒரு கல் ஏறீங்க, இடதுண்டா இடது பக்கத்துக்கு ஒரு கல் ஏறீங்க. நான் நீங்க எங்க கல் ஏறீங்களோ அந்த திசையை நோக்கி நான் நடப்பேன். நான் முன்னாலேயே நடக்கிறேன், நீங்க பின்னால நடந்து கொண்டு வாங்க என்று சொன்னதை வைத்துத்தான் அந்த பெண்மணி சொன்னார்கள், இவர் ரொம்ப அமானித தன்மையுடையவர், எங்களை ஏறெடுத்தும் பார்க்கல, எங்களோட பெரிசா பேசல, நாங்க முன்னால போய் அவர் பின்னால வருவதை கூட விரும்பல, நாங்க அவருக்கு முன்னால வந்து பேசி வழிகாட்டுவதை கூட விரும்பல, ஒரு கல்லை எடுத்து அவர் எரிய சொன்னார் என்று சொல்லி அவருடைய அமானித தன்மையை பற்றி ஹதரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கூறுகிறார்கள். மிக நீண்ட வரலாறு. கடைசியில் ஹதரத் ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கூறுகிறார்கள், நீங்க என்னிடத்துல ஆடுகளை மேய்க்கணும், 10 வருடம் ஆடுகளை மேய்க்கணும், 10 வருடம் ஆடுகளை மேய்த்தா என்னுடைய ஒரு மகளை உங்களுக்கு நான் முடிச்சு தருவேன் என்று மிக நீண்ட வரலாறு சூரத்துல் கஸஸ் என்ற அந்த சரித்திரங்கள் என்ற அந்த சூராவிலே அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பல பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசி இருக்கிறான். இந்த இடத்தில் அவர்கள் தெரிந்த மிக முக்கியமான ஒன்று தான் அமீன், நாணயமானவர், நேர்மையானவர், நம்பகத்தன்மை உடையவர், அமானித தன்மை உடையவர் என்ற இது முஸ்லிம்கள்ட ஆக வர வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவர் மற்றவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார், ரெண்டு பேரும் மாத்திரம் தான் பேசிக் கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் திரும்பி பார்த்தால் என்னுடைய இந்த பேச்சு ரகசியமான பேச்சு, இதை நீங்க யாருகிட்டயும் சொல்லாதீங்க என்பதனால தான் திரும்பி பார்க்கிறார். அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பேச்சு கூட அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டியது. எங்களில் அநேகமானவர்கள் நினைப்பாங்க, அமானித தன்மையின்றா அவர் தந்திக்கிற பணம் அல்லது பொருளை மட்டும்தான் பாதுகாக்கணும். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, ஒருவற்ற சொல்வார், இது அமானிதம், ரொம்ப கவனம், உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்றேன். ரெண்டாவது ஆள்கிட்டையும் பேத்து அதே மாதிரி, மூணாவது ஆள்கிட்டையும் பேத்து அதே மாதிரி, அமானிதம், இது என்ன அமானிதம், எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இது அமானிதம், அமானிதம் என்றால் அது எப்படி அமானிதமாக ஆகும்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தில் அமானத்தை இலா மனியத்தமனக்க, யார் உங்களை நம்பினாரோ அவருடன் அமானித தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். வலா தஹுன்மன் ஹானக, உங்களுக்கு மோசடி செய்தாலும் பழிக்கு பழி நீங்க மோசடி செய்யாதீங்க. நீங்க அவருடைய அந்த அமானித பேச்சாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அவைகளை பாதுகாருங்க. இந்த அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஜாலிசு பில் அமானா, நாம் எதை சொல்ல வாரோம்ண்டா, இன்றைக்கு மஜ்லிஸுகள்ல சபைகள்ல பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் மிக அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணப்படுகிறது. எங்கேயாவது முக்கியமான ஒரு ஆலோசனை, எத்தனையோ ஆலோசனை, அது அரசியல் ரீதியான, மதரசா ரீதியான, மஸ்ஜித் ரீதியான, பாடசாலை ரீதியான, பிசினஸ் ரீதியான, எக்கச்சக்கமான அடிக்கடி கூட்டங்கள் நடக்குகின்றது. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், அல் மஜாலிசு பில் அமானா, ஒவ்வொரு மஜ்லிஸ்ல பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் அது அமானிதம் பாதுகாக்கப்படணும். அங்கே இருக்கிறவர்களுடைய அனுமதி இல்லாமல் வீடியோ பண்ணேலா, அங்கே உள்ளவர்களுடைய அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணேலா, அங்கே இருக்கிறவர்களுடைய அனுமதி இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிருந்த ஷேர் பண்ணேலா. ஆனா இன்றைக்கு சோசியல் மீடியாவுல வாரதுல பாதிக்கு மேல என்ன தெரியாம வீடியோ பண்ணினது. இந்த இடத்துல சொல்வதற்கு கூட கூச்சம், கணவன் மனைவி அல்லது ஒரு ரெண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் விரும்புறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க ரகசியமா தவறான வேலைகள் ஈடுபடுறாங்க, அது எல்லாத்தையும் வீடியோ பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல போடுவதற்கென்றே ஒரு கூச்சம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, சாதாரணமான பேச்சு கூட பாதுகாக்கப்படணும், செயல்கள் கூட பாதுகாக்கப்படணும். எங்க அது மதரசாவுல இருக்கலாம், மஸ்ஜிதுகளுடைய நிர்வாகிகளுடைய கூட்டமாக இருக்கலாம், அதுல முக்கியமாக எங்கெங்கேயாவது பதவி தாங்குனர்கள் நியமிக்கப்பட்டா அவர்கள் அறிவிப்பதற்கு முன்னாலே வெளியில கசிந்திடும்,
இன்னும் அறிவிக்கவே இல்லை யாரு தலைவர், யாரு செயலாளர், யாரு பொருளாளர். அதற்கு முன்னாலே உள்ளே உள்ள ஒருவர் தெரியாமல் வீடியோ பண்றாரு, ரெக்கார்ட் பண்றாரு, அதை ஷேர் பண்றாரு. ஆனா இத மக்கள் பாரதூரமா நினைப்பதில்லை. இது பெரிய ஒரு பாவம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அமானிதத்தை பேணி பாதுகாக்கதில் இருக்குது. நபி அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், நான்கு விடயம் இருக்குது. அந்த நான்கும் உலகத்துல உங்கள்ட்ட வந்துட்டா உலகத்துல வேற ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காட்டே பரவாயில்லை, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. அதுல முதலாவது ஹிஃபுது அமானா, அமானிதத்தை பேணி பாதுகாக்குதல். இரண்டாவது உண்மை, வசிதுக்கு ஹதீஸ், உண்மையை பேசுதல். மூணாவது வஹுஸ்னு ஹலீகா, நல்ல அழகான குணம். நாலாவது வஇஃபத்துன் ஃபீ துஅமா, உணவை உண்ணும் பொழுது ஹலாலான நல்ல உணவை உண்ணுவது. இந்த நான்கு தன்மைகள் யாரிடத்திலேயாவது வந்துவிட்டால் உலகத்தில் எது கிடைக்காட்டியும் பரவாயில்லை, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம் எல்லோருக்கும் தெரியும் ஹதரத் லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸலாம். பொதுவாக எங்கட வழக்கத்துல நாங்க அலைஹி ஸலாம் என்று நபிமார்களுக்கு தான் சொல்லுவோம். அலைஹி ஸலாம் தான் நாங்க துஆ செய்கிறோம். ரஹிமஹுல்லா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அலைஹி ஸலாம் தான் அவர்களுக்கு சாந்தி உண்டாவதாக. லுக்மான் அலைஹி ஸலாம் அவர்களை எங்கட வழக்கத்துல நாங்க அலைஹி ஸலாம் என்று சொன்னாலும் அநேகமான அறிஞர்களுடைய கருத்துப்படி அவர்கள் நபி அல்ல, அவர்கள் ஒரு நல்ல சாலிஹான நல்ல மனிதர். எந்த அளவுக்கு நல்ல மனிதர்ண்டா, குர்ஆன்ல அவருடைய பெயரிலேயே அல்லாஹ் சூரா லுக்மான் என்று தனியான ஒரு லுக்மான் என்ற ஒரு சூராவை அமைத்து வைத்திருக்கிறான். அந்த சூராவுல அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த மிக முக்கியமான உபதேசங்களை ஞாபகப்படுத்துகின்றான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய முவத்தா மாலிக் என்று சொல்லக்கூடிய கிரந்தத்துல எழுதுகிறார்கள், லுக்மானுல் ஹக்கீம் அலைஹி ஸலாம் அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, இந்த அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறான், இந்த உயர்வு எதன் மூலத்தை எதன் மூலமாக நீங்க அடைந்தீங்க, எதன் மூலம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு என்று சொன்ன நேரத்தில் அவர்களும் இந்த மூன்று விஷயங்களை தான் சொன்னார்கள். ஒன்று ஹிஃபுது அமானா, அமானிதத்தை நான் பேணி நடப்பேன். இரண்டாவது வசிதுக்கு ஹதீஸ், உண்மையை பேசுவேன். மூணாவது தருக்கு மாலா, யானி, எனக்கு தேவையில்லாத எந்த விடயங்களிலும் நான் தலை போட மாட்டேன், நான் ஈடுபட மாட்டேன். இந்த மூன்றும் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது என்றார்கள் ஹதரத் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். மேலான பெரியார்களே, சகோர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில நடக்கிற அந்த உறவு இருக்குது, அந்த உறவுகள் கூட பாதுகாக்கப்படணும். சில நேரங்களில் திருமணம் முடித்து அடுத்த நாள் மாப்பிளை அமர வச்சு கூட்டாளிமார் விசாரிக்கிற, பெண்ணை உட்கார வைத்து அவளுடைய கூட்டாளிமார்கள் விசாரிக்கிற, பில இதெல்லாம் தவறு. நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், இன்ன ஷர்ரன் நாஸி இந்தல்லாஹி மன்ஸிலத்தன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையில் மனிதர்களில் அல்லாஹ்வுக்காக விருப்பமான வெறுப்பான அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் என்றா, ஒரு ஆண் தன்னுடைய மனைவியுடன் சேருகிறான், அந்த பெண்ணும் அவளோட சேருகிறார்கள், ரெண்டு பேர்களில் ஒருவர் தன்னுடைய அந்த இரவனுடைய ரகசியத்தை யாராவது பகிரங்கப்படுத்திவிட்டால் அவர் தான் ஆக அல்லாஹ்வுக்கு விருப்பான நபர். ஆனா இன்றைக்கு இது அநேகமானவங்க பாவமா நினைக்கிறல்ல, இது ஒரு ஹொபியா நினைக்கிறாங்க, இது ஒரு முஸ்பாத்தியா நினைக்கிறாங்க, இது ஒரு ஜோக்கா நினைக்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழே அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்ஸவாஜர் என்ற தன்னுடைய கிதாபில் எழுதுகிறார்கள், பெரும் பாவங்களில் உள்ள ஒரு பாவம் தான் இந்த பாவம். கணவனும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள அந்த ரகசியமான பேச்சுக்களை அல்லது ரகசியமான செயல்களை சொல்லுவது. இப்ப எந்த அளவுக்கு சில நேரங்கள் எங்கட முஸ்லீம்கள்ட்ட இருக்க கூடாது, இருக்கவும் மாட்டாது. ஆனா சில முஸ்லீம் அல்லாதவர்கள் அதையும் வீடியோ பண்ணி போடுறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மிக பயங்கரமான ஒரு காலத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்நியவர்கள்ட்ட கூட இந்த அமானித தன்மை இருக்கணும், நம்பகத்தன்மை, நாணயத்தன்மை, நேர்மையான தன்மை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் மக்கால வாழ முடியாமல் முஸ்லிம்கள் ஹபஷா எத்தியோப்பியாவுக்கு ஹிஜர செய்தார்கள். அவர்களை தடுக்கணும் என்றே நினைத்து முஸ்லிக்கீன்கள் உள்ள ஒரு கூட்டம் ஹபஷாவுக்கு போனார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர் தான் அபு சுஃபியான். அந்த மன்னர் நஜ்ஜாஷி மன்னர் அபு சுஃபியான்ட கேட்கின்றார், நபி அவர்களை பற்றியும் அவர்கள் தெரிந்த பண்புகளை பற்றியும் கேட்கின்றார். அபு சுஃபியான் முஸ்லிம்களுக்கு பரம விரோதி ஆரம்ப நேரத்தில், இருந்தாலும் நபி அவர்கள் தெரிந்த நல்ல பண்புகளை பற்றி கூறுகிறார். இன்னஹு யாமுருனா பிஸ்ஸலாத்தி வஸதகா, அவர் எங்களுக்கு தொழும்படி ஏவுகின்றார், தான தர்மம் செய்யும்படி ஏவுகின்றார். அதே மாதிரி வயமுருனா விஹிஃபுதில் அமானா, அமானிதத்தை பேணி பாதுகாக்கும்படி ஏவுகின்றார். ஒப்பந்தங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படி அவர் ஏவுகின்றார். அந்நியவர்கள்ட கூட மிக விருப்பமான ஒன்று தான் என்ன, நம்பினா நம்பிக்கைக்கு மாற்றம் செய்யக்கூடாது, வாக்களித்தா அந்த வாக்களிப்புக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு நாங்க பார்க்கலாம், யாராவது ஒருவருக்கு ஏதாவது உதாரணத்துக்கு வைப்போம், ஒரு பணம் அல்லது ஒரு செக்கை கொடுத்துட்டோம், அந்த டேட் வந்துருச்சு, இப்ப ஒரு செக்கை போடணும், இவர் சொல்றாரு என்கிட்ட கேட்காம போடாதீங்க, ஆனா இப்ப கேட்க போன் பண்ணினா ஆன்சர் பண்றல்ல, மெசேஜ் போட்டா ரிப்ளை பண்றல்ல, எத்தனையோ வகையில முயற்சி பண்ணினாலும் அவர் இவரை சந்திப்பதற்கு பின்வாங்கிறார். இதெல்லாம் முனாஃபிக்குகள் இருக்கக்கூடிய அடையாளங்கள். ஒரு சிலர் நினைப்பாங்க, நான் பிசினஸ்ல கில்லாடி, நான் பெரிய ஆள், ஆனா அல்லாஹிடத்துல ஆக சின்னால் மோசமானவன், கெட்டவன், முனாஃபிக்குகள் இருக்கக்கூடிய அடையாளங்களில் உள்ளவன். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால அமானிதம் என்றா வெறும் பொருளை மட்டும் பாதுகாப்பது அல்ல, அடுத்தவர்களுடைய பேச்சு, மற்றவர்களுடைய செயல், அவர்களுடைய நடவடிக்கைகள், நாங்க எங்கெங்க வேலை செய்கிறோமோ அந்த இடத்துல நம்பிக்கையா நாணயமாக நேர்மையாக நடக்கணும். அரசாங்க ஆபீஸாக இருக்கலாம், தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம், வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், அல்லது ஃபேக்டரிகளாக இருக்கலாம், எங்களை யாராவது அந்த இடத்திற்கு பொறுப்பாக ஆக்கினா நாணயம் நம்பிக்கையுடன் நாங்கள் நடக்கணும். அந்த வியாபார ஸ்தலம் அல்லது அந்த ஃபேக்டரி அந்த நிறுவனத்துக்கு எந்த விதத்திலையும் நாங்கள் துரோகம் பண்ணேதா. உதாரணமாக ஒரு ஆள் மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறாரு, 50 பேர் 100 பேர் அவருக்கு கீழே வேலை செய்யறாங்க, அந்த ஆபீஸ் அல்லது அந்த ஃபேக்டரிக்கு தேவையானதை செய்யுங்கன்னு சொல்லி அதனுடைய சொந்தக்காரர் பாஸ் சொன்னா, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் அவர் செய்யணும், எந்த அளவுக்கு வேலை வாங்க சொன்னாரோ அந்த அளவுக்கு தான் வேலை வாங்கணும். அவர் வியாபார நிமித்தம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்துல தன்னுடைய மகளை மகனை ஸ்கூலுக்கு அழைத்து கொண்டு போகலாம், அங்குள்ள லேப்டாப் கம்ப்யூட்டரை தன்னுடைய சொந்த பாவினைக்கு பாவிக்கலாம், அங்குள்ள பேப்பர்களை பேனைகளை எடுத்துக்கொண்டு போகலாம், தேவையான டாக்குமெண்டேஷன போட்டோ காப்பி பண்றதற்கு ஆபீஸ்ல போய் போட்டோ காப்பி பண்ணல, இதெல்லாம் ஹராம். உங்களுக்கு அங்க தந்திருக்கிற போட்டோ காப்பி மெஷினோ லேப்டாப்போ அல்லது வைஃபை ஏற்பாடோ இதெல்லாம் அந்த வியாபாரத்திற்கு தேவையானதற்கு மாத்திரம். ஆனால் ஒரு பாஸ் அவர் சொல்றாரு, பரவாயில்ல, நீங்க உங்களுடைய ஓன் யூஸுக்கு பாவிச்சு கொள்ளலாம், இந்த வாகனத்தை உங்களுடைய சொந்த தேவைக்கு பாவிக்கலாம், அல்லது இந்த லேப்டாப் இந்த கம்ப்யூட்டர் அல்லது இதர கருவிகளை பாவிக்கலாம் என்று அனுமதி தந்தா பரவாயில்ல. அனுமதி தராத பட்சத்தில் எங்கட கம்பெனி, எங்கட ஆபீஸ், எங்கட பாஸ், அதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்வதற்கு தந்ததை தவிர அது உங்களுடைய சொந்த பாவினைக்காக வேண்டி தரப்படல. நான் ஏன் சொல்றேன்டா, இன்றைக்கு நுண் முஸ்லீம் இதுல நிறைய ஈடுபடுறாங்க, அப்ப அவங்க செஞ்சா நாங்க ஏன் செய்யலாம், இது பில அவங்க தெரியாம செய்யறாங்க, நானும் நீங்களும் அப்படி செய்யக்கூடாது. முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் எங்கள்கிட்ட அந்த நம்பகத்தன்மை வரணும், எங்கள்கிட்ட அந்த நாணயம் வரணும், எங்கள்கிட்ட நேர்மை வரணும், எங்கள்கிட்ட ரகசியங்கள் பாதுகாக்கப்படணும், எங்கட பொஸ்டுடைய சொத்து செல்வங்களை பாதுகாக்கணும். அவர் சில வேலை ஆபீஸுக்கு சில பொருட்களை வாங்க சொல்கிறார், நாங்க போய் வாங்குகின்றோம், வாங்குற இடத்துல பில்ல கூட போட்டு கேட்கிறோம், பில அவர்கள் கேட்டதனால பில்ல கூட்டி போட்டு கொடுக்கிறதும் ஹராம், தவறு, ஏலாது. இதுல பெர்ஃபெக்ட் பில், இந்த பொருளுக்கு எவ்வளவு பில்லோ அந்த பில்லத்தான் போட்டு கொடுக்கணும், அவர் கூட கேட்டா கூட கொடுக்கவும் கூடாது, நாங்க கூடுதலா போட்டு தாங்கான்னு சொல்லவும் கூடாது, ரெண்டுமே பில தான், தவறு தான். மேலான பெரியார்களே, சகோதர்களே, இது போன்ற பல தவறுகள் எங்களுடைய சமூகத்தில் நடந்து கொண்டிருக்குது. மதரசாக்களாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், பாடசாலைகளாக இருக்கலாம். பாடசாலையில வேலை செய்யக்கூடிய சிற்றூழியர்கள் இருப்பாங்க, அவர்களை வச்சு அங்குள்ள ஆசிரியரோ அதிபரோ அவருடைய சொந்த வேலையை வாங்கலாம். மஸ்ஜிதுல சிற்றூடியம் புரிகிறார்கள், அவர்களை வைத்து மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய வீட்டு வேலையை அவர்கள்ட்ட வாங்கலா. தண்ணி பில்ல கட்டிட்டு வாங்க, லைட் பில்ல கட்டிட்டு வாங்க ஏலாது. அவர்கள் மஸ்ஜிதுல ஊழியம் செய்வதற்காக வேண்டி, மஸ்ஜிதுடைய ஊழியத்திற்காக வேண்டி மாத்திரம். இன்னும் ஒரு மேல்நேறி தவறு, சில நேரத்துல கஷப்பா இருந்தாலும் சொல்லத்தான் வேணும். மதரசாக்களுக்கு, அரபி மதரசாக்களுக்கு மாணவர்கள் அனுப்பிக்கிறாங்க. அந்த மாணவர்கள் அங்கு ஊதுவதற்குத்தான் எங்களை இலங்கையில சில பகுதிகளில் சில மாணவர்கள் நகரத்திற்கு வருவாங்க. கலெக்ஷன் பண்ண கேலண்டர்கள் எடுத்துக்கொண்டு வருவாங்க. ஏழாவது பில தவறு. மதரசாவுக்கு தேவையான பணத்தை நிர்வாகிகள் தான் கலெக்ட் பண்ணணும். அந்த மதரசாவுடைய பொறுப்புதாரிகள் தான் அதற்கு ஏற்பாடுகளை செய்யணும். அங்கே ஓத வந்திருக்கக்கூடிய சின்ன சிறு மாணவர்களை, இளைஞர்களை வீதி வீதியா கடை கடையாக அனுப்பி அவர்களை கலண்டர் விற்க வைப்பதும் தவறு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் என்றா, நான் பொதுவா எல்லாத்துக்கும் இந்த இத இலங்கையில் உள்ள அநேக மாணவர்கள் கேட்பார்கள். நான் எந்த மஸ்ஜிதையும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவாக கூறுகின்றேன். மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் என்றா, மஸ்ஜிதை அலங்காரம் செய்வது, காப்பட் போடுவது, தொழுகையாளிகளுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பது மாத்திரமல்ல, ஆக பெரிய ஒரு பொறுப்பெண்ணா, மஸ்ஜிதுகளுக்காக வக்ஃபு செய்யப்பட்ட அந்த வக்ஃபு சொத்தை பாதுகாக்கணும். இன்னைக்கு எங்கட கொழும்பல பல மஸ்ஜிதுகளுக்கு சொந்தமான வக்ஃபு சொத்துகள் முஸ்லிம்கள்ட இல்ல, அது அந்நியவர்கள் அபகரித்துட்டாங்க. மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட சொத்து, காணி, நிலம், வீடு, கடைகள், இவைகள் அனைத்தையும் பாதுகாப்பது மிக பாரிய ஒரு பொறுப்பு மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள்ட. அவர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. எங்களுக்குள்ள பொறுப்பு என்ன? ஒரு சில ஊர்களில் நாங்க பார்க்கலாம், பள்ளிவாசலுடைய கடை சின்ன கூலிய கொடுத்து கொண்டு 25 வருஷமா ஈக்கிற, மஸ்ஜிதுடைய வீடு மிக சிறிய கூலிய கொடுத்து கொண்டு 30 வருஷமா ஈக்கிற. நாட்டுடைய சட்டம் செலவேல இருக்கலாம், நீங்க ஒரு வீட்டில் 30-40 வருஷம் இருந்தா அது உங்களுக்கு சொந்தம். ஆனா இஸ்லாமிய சட்டம் அவ்வாறு அல்ல. அல்லாஹுடைய வீட்டுடைய சட்டம் வேற, அல்லாஹுடைய மாளிகை அல்லாஹுடைய சொத்து. இஸ்லாம் அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட எந்த நிலமாக இருக்கலாம், அது அரபி கல்லூரிகளுக்குரிய நிலங்களாக இருக்கலாம், பாடசாலைகளுக்குரிய நிலங்களாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளுக்குரிய கடைகள் வீடுகளாக இருக்கலாம், அதுல ஒரு சிலர் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சின்ன கூலிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதர்களே, ஆக நாங்கள் எல்லோருமே பொறுப்புதாரிகள் தான். நபியுடைய ஹதீஸ், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்தி. நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களோட பொறுப்பை பற்றி நீங்க ஒவ்வொருவரும் கேட்கப்படுவீங்க. எனக்கு ஏதாவது ஒரு அமானிதம் பொறுப்பு தரப்பட்டா அதை பற்றி கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்பான். எந்த அளவுக்கு மஸ்ஜிதுல வேலை செய்யற இமாம்கள், கொழும்புகள் இல்ல நாட்டு சைட்ல மஸ்ஜிதுக்கு முன்னால பின்னால பெரிய தோட்டங்கள் இருக்கும், தென்னன் தோட்டம் இருக்கும், தேங்காய் இருக்கும், தெம்பிலி இருக்கும், பழங்கள் இருக்கும், காய்கறிகள் இருக்கும். அதையும் மஸ்ஜிதுல வேலை செய்யற இமாம்களோ முஅத்தின்களோ ஊழியர்களோ பாவி கேளாது. அங்கே மஸ்ஜிதுக்கு வக்ஃபு செய்யப்பட்ட அந்த மரங்களிலிருந்து வரக்கூடிய வருமானம் முழுக்க முழுக்க மஸ்ஜிதுடைய கயிர்களுக்கு நலவுகளுக்கு தான் பாவிக்கப்படணும். இந்த கருத்தை பல அறிஞர்கள் வலியுறுத்தி கூறுகிறார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்றா, இன்று அமானிதத்திற்கு மாற்றமாக பல வேலைகள் நடக்குகின்றன. நம்ப எங்களை நம்பி ஒப்படைக்கிறாங்க ஒரு கடைய, எங்களை நம்பி ஒப்படைக்கிறாங்க ஒரு வீடு, எங்களை நம்பி ஒப்படைக்கிறாங்க ஒரு பிசினஸ். ஆனா அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து ஒரு சிலர் பெரிய கணக்கில் வச்சுட்டு வெளிநாட்டு போவாங்க. ஒரு 5-10 வருஷம் மறந்ததோட திருப்பி வந்துருவாங்க. உங்களை தந்தவர் மறப்பார், ஆனால் அல்லாஹ் மறக்க மாட்டான். நீங்க என்னென்ன செய்தீங்களோ இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டி வரும். அநியாயமாக ஒரு ஜானுடைய அளவுக்கு கூட மற்றவருடைய நிலத்தை நீங்க எடுத்தீங்கண்டா, கியாமத்துடைய நாளையில ஏழு பூமி வரைக்கும் உள்ள அந்த நிலத்தை அவருடைய கழுத்தில மாலையாக போடப்படும் என்று ஹதீஸ்ல மிக பயங்கரமான எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஞாபகம் உள்ள சில விடயங்களை தான் கூறுகிறோம். நீங்க ஒவ்வொருவரும் யோசித்தீங்கண்டா தெரியும், அன்றாடம் எங்கட குடும்பத்துல, எங்கட தொழில, எங்கட வீடுகள்ல அமானிதத்திற்கு மாற்றமாக என்னென்ன நடக்குது. கொழும்புல படிக்கணும் என்று சொல்லி சில வீடுகள்ல, சொந்தக்கார வீடுகள்ல பெண்மணிகளை படிக்க வைக்கிறாங்க. வேலை செய்யணும் தங்குறதுக்கு இடம் இல்ல, சில சொந்தக்காரர்களுடைய வீடுகள்ல ஆண்களை தங்க வைக்கிறாங்க. நாட்டில நடக்கிற அந்த சிறுவர் துஷ்பிரயோகத்தில் கிட்டத்தட்ட 25% சிறுவர் துஷ்பிரயோகம் குடும்ப அங்கத்தினர்களால, நெருங்கிய உறவினர்களால நடக்குதுன்றா அதை நாங்க பொய் என்று சொல்லலாம். நம்பித்தான் ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு பெண் ஒரு வீட்டில் வைக்கிறாங்க. ஆனா வேலையே, அதாவது சொல்லுவாங்களே பயிரை மேய்ந்ததுன்னு சொல்லி, நாங்க யாரை நம்பினோமோ அவரை துரோகம் பண்ணிட்டாரு. இது மிக பயங்கரமான ஒரு பாவம். நம்பிக்கை நம்பித்தான் பெண் பிள்ளை அங்க வைத்தாரு, நம்பித்தான் ஒரு இளம் வாலிபன் அங்க தங்க வைத்தாரு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இப்படியே நாங்க பார்த்தோம்டா எங்கட சமூகத்துல பல இடங்கள்ல இந்த மாதிரியான அமானிதத்திற்கு மாற்றமாக நடக்குது. இப்படி நாங்க செய்து அல்லாஹ்ட துவா கேட்டா எப்படி எங்கட துவா கபூலாகும்? எங்க எல்லோருக்கும் தெரியும், புகாரியில வரக்கூடிய ஒரு பிரபலியமான ஹதீஸ் உண்டு. மூணு பேர்கள் போய் ஒதுங்குவாங்க ஒரு குகையில, காட்டு வழியா போய்கொண்டு இருப்பாங்க. சஹிஹான ஹதீஸ். கடுமையான மழை பொழிந்து ஒரு குகைக்குள்ள போய் ஒதுங்கிக் கொள்வாங்க. குகையுடைய வாசலை கல்லு வந்து அடைத்துக் கொள்ளும். மூன்று பேரும் செய்த நல்ல அமல்களை சொல்லி சொல்லி அல்லாஹ்ட துஆ செய்வார்கள். அதுல ஒரு ஆள் என்ன சொன்னாரு, ஒருவர் வந்து என்னத்துல கூலிக்கு வேலை செய்தாரு, மாலையில நான் கூலிய கொடுத்தேன், அந்த கூலி போதாது என்று சொல்லி அவர் விட்டுட்டு போனாரு. அந்த கூலியுடைய பொருளை, அந்த சம்பளத்தை நான் வைத்து வளர்த்து அதன் மூலம் ஒரு மாடு, ரெண்டு மாடு, பெரிய மாட்டு மந்தை அல்லது ஆட்டு மந்தை வாங்கி வளர்த்து வைத்துக் கொண்டிருந்த பல காலங்களுக்கு பின்னால் அவர் வந்து என்னுடைய ஊழியத்தை தாங்காண்டி கேட்ட நேரத்தில், ஊதியத்தை தாங்காண்டி கேட்ட நேரத்தில், இந்த முழு ஆட்டு மாட்டு மந்தையும் உங்களுக்குரியது என்று சொன்னதோட, அவர் என்கிட்ட விளையாடாதீங்க, என்ன கேலி பண்ணாதீங்க, என்னுடைய ஊதியத்தை மட்டும் தாங்க, இல்ல உங்களோட ஊதியம் தான், இதை நான் பாதுகாத்து அமானிதமாக பாதுகாத்து இதை வளர்த்து அதன் மூலம் வாங்கப்பட்ட இந்த ஆட்டு மந்தை, இந்த மாட்டு மந்தை என்று சொல்லி அல்லாஹ்ட துஆ கேட்கிறார் அல்லவா. அல்லாஹ் அந்த கல்லை அகற்றினான் அல்லவா. நாங்க அடிக்கடி இந்த சரித்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் யோசிக்கணும், ஒரு சங்கடமான நேரம் வார நேரத்தில் நான் அல்லாஹ்ட சொல்லி கேட்பதற்கு ஏதாவது நலவுகளை நான் செய்திருக்கிறேனா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் எங்களை அறியாமல் இது போன்ற மிஸ்யூஸ், இது போன்ற தவறான நடவடிக்கைகள், இது போன்ற தவறான பேச்சுவார்த்தைகள், தவறான செயல்கள் எங்களிடமிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை இனம் காணணும், இவைகளை அடையாளம் காணணும். மற்றவர்கள் செய்கிறார்களா இல்லையா, மற்றவர்கள் விடுறாங்களா இல்லையா, ஆனா நான் செய்யக்கூடாது, நான் விடணும், நான் நல்லவனா வாழணும், நான் அல்லாஹுக்கு முன்னால ஒரு சுத்தமற்றவன், குற்றமற்றவனாக, நிரபராதியாக, தூய்மையானவனாக நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று நாங்கள் நினைச்சோம். இது போன்ற தவறுகள் ஈடுபட மாட்டோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மற்ற அமல்களில், மற்ற வணக்கங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவதை போன்று, ஆர்வம் காட்டுவதை போன்று, அமானிதத்தை பேணக்கூடிய விஷயத்திலையும் நாம் ஆர்வம் காட்டுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. இஸ்லாமியர்கள்ட நல்ல நற்பண்புகள், நாணயம், நம்பிக்கை, நேர்மை போன்ற நல்ல அழகான குணங்கள் எங்கள் எல்லோருகிட்டையும் வருவதற்கு இது உதவி செய்வாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. நல்ல நீதமான, நேர்மையான, ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத நல்ல தலைவர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான உன்னுடைய பயத்துடன் வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திடுவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்க யா அர்ஹமர் ராஹிமீன், வல்ஹம்துலில்லாஹ்.